நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் வடக்கே கடும் வறட்சி நிலவும் சூழலில் மத்திய அரசிடமிருந்து போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என்று வடமாகாண அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது பற்றிய தகவல்கள்,
மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது மாகாண சபையால் அதற்கான நிவாரணத்தையோ தீர்வையோ வழங்க முடியாத நிலையில் மக்களை எங்களுக்கு எதிரான திருப்பிய ஒரு மாகாண சபையை ஒரு அரசியல் நெருக்கடிக்குள் சிக்க வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கின்றதோ என்று கூட நாங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டியிருக்கின்றது.
கிழக்கு இலங்கையில் முறையற்ற வகையில் 2000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் தனியாருக்கு வழங்கப்படுவதாக மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர் வைக்கும் குற்றச்சாட்டுக்கள்,
வெளிப்படை தன்மையோடு காணிகளை வழங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டரீதியான நடைமுறைகள் இருக்கிறது. எந்த விதமான தகவலும் இல்லாமல் தன்னிச்சையாக அவசரமாக அரசாங்க அதிபர் 2000 காணியை ஒரு தனியார் கம்பெனிக்கு வழங்கியிருப்பது,
மருத்துவ தாதிமார் வேலை நிறுத்தம் காரணமாக இலங்கையில் 600க்கும் அதிகமான மருத்துவமனைகளில் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்தியும், தமிழ் திரையுலகில் நகைச்சுவை குறித்த 5வது பகுதியும் கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
யுக்ரைனில் ஒடெசாவில் போலீஸ் நிலையம் ஒன்றை தாக்கிய ரஷ்ய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் 40க்கும் அதிகமானோரின் உயிரை பலிகொண்ட மோதல் மற்றும் தீவைப்பில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். பலப்பிரயோகம் செய்து கதவை திறந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறினார்கள். பதட்டமான சூழ்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து பலர் விடுவிக்கப்பட்டதாகவும், ஆனால் தடுத்து வைக்கப்பட்ட அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்டதாகவும் அங்கிருந்த பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். வெள்ளியன்று நடந்த மோதலின் சூத்திரசாரிகளை புலனாய்வாளர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று முன்னதாக யுக்ரைனிய பிரதமர் ஆர்னே யட்சென்யூக் அவர்கள் கூறியிருந்தார்.
தெற்கு சூடானில் முக்கிய எண்ணெய் நகரான பென்டிவை அரசு படைகள் மீள கைப்பற்றுவதற்கான மோதல்கள் இன்னும் தொடர்ந்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. முன்னதாக அரசு படைகள் நகரை கைப்பற்றிவிட்டதாக செய்திகள் வந்திருந்தன. கடந்த மாதம் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய பென்டிவை மீள கைப்பற்றுவதற்காக அரசு படையினர் முன்னெடுத்த பெரும் ராணுவ நடவடிக்கையில் கிளர்ச்சி படையின் முகாம் ஒன்று முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. கிளர்ச்சி படை நகரை கைப்பற்றிய போது 100க்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். கவச வாகனங்கள் புடைசூழ பென்டிவ் நகர மத்திக்கு ராணுவ அணியொன்று சென்றதாகவும், அங்கு வெடிச்சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாகவும் நகருக்கு வெளியில் உள்ள ஐநா முகாம் ஒன்றிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறினார். கிளர்ச்சி படை தலைவர் ரீக் மஷாருடன் நேரடி பேச்சுக்களில் ஈடுபட தயாராக இருப்பதாக அதிபர் சல்வாக்கியர் அமெரிக்க வெளியுறவுச் செயலரிடம் கூறி சில நாட்களில் இந்த ராணுவ நடவடிக்கை நடந்திருக்கிறது.
சிரியாவில் போட்டி இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்களிடையே மோதலிலிருந்து தப்புவதற்காக வடக்கு நகரான டே ரெசோரில் இருந்து 60,000க்கும் அதிகமான மக்கள் தமது வீடுகளை விட்டு தப்பியோடியிருப்பதாக சிரியாவின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நுஸ்ரா முன்னணி இசிஸ் போராளிகளை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்ற முயல்வதாக மனித உரிமைகளுக்கான சிரியாவின் கண்காணிப்பகம் கூறியிருக்கின்றது. அதிபர் அசாத்தின் ஆட்சிக்கு எதிரான சண்டையில் மிகவும் முக்கிய நிதி மூலமாக கருதப்படுகின்ற பெட்ரோல் இயக்குநர்களை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இஸ்லாமிய குழுக்கள் போட்டியிடுவதாக தெரிகின்றது.
தென்னாப்பிரிக்காவில் புதன்கிழமை நடக்க இருக்கின்ற தேர்தலில் ஆளும் ஏஎன்சி கட்சி வெற்றி பெற்றால் கருப்பின தென்னாப்பிரிக்கர்களுக்கு மேலும் பொருளாதார வல்லமைகளை வழங்கும் என்று அதிபர் ஜேக்கப் சூமா உறுதியளித்திருக்கிறார். ஜோகனஸ்பர்க் நகருக்கு அருகே சுவேட்டா கால்பந்து மைதானத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அதிபர் ஜூமா நிறவரி காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர்படுத்துவதற்காக கல்வி, சுகாதாரம் மற்றும் வீடமைப்பு துறைகளில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் என்று உறுதியளித்தார். முன்னதாக பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கூட்டமைப்பின் ஆதரவாளர்களை ஏற்றிச் சென்ற 2 பேருந்துகள் மீது சுவேட்டா மற்றும் அலெக்சாண்ட்ரா நகரப்பகுதிகளில் ஏஎன்சி செயற்பாட்டாளர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அக்கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது.
சீன பிரதமர் லீ கெக்யாங் அவர்களின் மனைவியான செங் காங் அவர்களின் புகைப்படம் மற்றும் வாழ்க்கை குறிப்பு ஆகியவற்றை சீன அரச ஊடகம் முதல் தடவையாக வெளியிட்டிருக்கின்றது. பீஜிங்கில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் கற்பிக்கின்ற அவர் ஒரு இலக்கிய பேராசிரியர் ஆவார். பெக்கிங் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக சந்தித்த இவர்கள் இருவருக்கும் ஒரு மகள் இருக்கின்றார். செங் காங் அவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் ட்விட்டர் போன்ற சீன சமூக வலைதளம் ஒன்றில் சிறிது நேரம் பரிமாறப்பட்டது. தனது மனைவியுடன் பிரதமர் ஆப்பிரிக்காவில் 4 நாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொள்வதை முன்னிட்டு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.
ஆப்கானிஸ்தானில் பெரும் மண் சரிவு ஒன்று கடந்த வெள்ளியன்று கொல்லப்பட்ட மக்களுக்காக ஒரு நாள் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. குடியிருப்புகளின் மீது மலைப்பகுதியொன்று சரிந்து விழுந்ததில் பாறைகள் மற்றும் சீட்டுமண் மேடுகளால் புதையொன்று போன மக்கள் தொடர்பில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக வடகிழக்கு மாநிலமான பதாக்சனின் ஆளுநர் பிபிசியிடம் தெரிவித்தார். புதையொண்ட மக்களை மீட்கச் சென்ற நூற்றுக்கணக்கானவர்களும் இரண்டாவது மண்சரிவில் சிக்கி காணாமல் போயிருக்கிறார்கள். உயிர் தப்பிய மக்கள் வெட்டவழி மலைப்பிரதேசம் ஒன்றில் இரண்டாவது இரவை கழித்திருக்கிறார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் வடமாகாண சபைக்கும் கொழும்பில் உள்ள மத்திய அரசுக்குமான பிணக்கு மேலும் அதிகரித்து வருவது போல தோன்றுகிறது. வடபகுதியில் கடும் வறட்சி காரணமாக விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மத்திய அரசிடம் கோரிய உதவிகள் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை எனும் ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது வைக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்புடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்தில் நிலவுகின்ற மோசமான வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முன்வரவில்லை என்று வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் அங்கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வடமாகாண சபைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிவதற்கு தங்களால் இயலாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் வறட்சி காரணமாக நிலத்தடி நீர் குறைவடைந்திருப்பதனாலும் கிணறுகளில் நீர்வளம் குறைந்து செல்வதனாலும் குறைந்த நீரை கொண்டு பலன் பெறத்தக்க வகையிலான பயிர்களை பயிரிடுமாறு வடமாகாண விவசாய அமைச்சு விவசாயிகளை ஊக்குவித்து வருகின்றது. அத்துடன் வறட்சியை தாங்கி வளர்ந்து விளைச்சலை தரக்கூடிய விதை பொருட்களை பயன்படுத்துமாறும் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரணேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாங்கள் எதிர்பார்த்த நெல் உற்பத்தியை விட இந்த முறை வடக்கில் அரைவாசிக்கு குறைவான நெல் தான் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. நீருக்கு மிக பாரிய நெருக்கடி தோன்றியிருக்கின்றபடியால் குடிநீர் பிரச்சனை ஒருபுறம் இருக்கின்ற அதே நேரம் உணவுக்கான தட்டுப்பாடும் உற்பத்தி குறைந்திருக்கின்றபடியால் உணவு பிரச்சனையையும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம்.
வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிகள் புரிய என்ன விதமான நடவடிக்கைகளை அரசாங்கமும் மாகாண சபையும் எடுத்திருக்கின்றன?
வறட்சியான காலங்களில் வளமையில் மத்திய அரசாங்கத்திலும் இருக்கக்கூடிய அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு வந்து நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளும். குடிநீர் தேவைகளை அவசர தேவை கருதி பூர்த்தி செய்வதற்காக மாத்திரம் அது. இந்த முறை வேலணை, ஊர்காவத்துறை, காரநகர், நெடுந்தீவு போன்ற நான்கு இடங்களுக்கு மாத்திரம்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய இடங்களில் ஏன் வழங்கப்படவில்லை என்று சொல்லி நான் அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது அவர்கள் விண்ணப்பிப்பதற்கு காலதாமதமாகிவிட்டது, அதனால் தான் இந்த முறை குடிநீருக்கான நிதி ஒதுக்கீடு ஏனைய பகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த முறை கடும் வறட்சி காரணமாக ஏனைய மாவட்டங்களில் கூட பல இடங்களில் இந்த நீர் நெருக்கடி நிலை கடும் வறட்சி போக்கியிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் சொல்லுகின்ற இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம், அதாவது வறட்சியினால் பயிரழிவை சந்தித்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான நட்ட ஈடை வழங்குவதென்று சொல்லி பயிர் அழிவுக்கு நட்ட ஈடு வந்து இதுவரைக்கும் அரசாங்கம் தரவில்லை. அது மாத்திரமல்ல, விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த உணவு உற்பத்தி நெல்லினுடைய உற்பத்தியினுடைய அளவு குறைந்திருக்கின்றபடியால் வரும் மாதங்களில் இது எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம், எங்களுடைய உணவு தேவை என்கின்றதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு.
அரசாங்கம் உதவி செய்யாவிட்டாலும் மாகாண சபையின் ஊடாக இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கலாமே.
உண்மையில் மாகாண சபையாக இருந்தால் என்ன, எந்த அமைப்பாக இருந்தால் என்ன, வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நிதி ஒதுக்கீடு என்கின்றது மிகவும் அவசியம். இப்பொழுதுதான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாகாண சபை, எங்களுடைய மாகாண சபையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி வந்து குறைவு. ஆகவே இந்த நிதி ஊட்டத்தை வைத்து நாங்கள் பெரிய வேலைகள் எதையும் செய்ய முடியாது. அந்த வகையில் தான் அரசாங்கத்திடம் நாங்கள் இது தொடர்பான வேண்டுகோளை வந்து வைத்திருக்கின்றோம். அரசாங்கம் இது தொடர்பாக கேளாச்சவியன் போல் இருக்கின்றது, அதாவது இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது எங்களுடைய கோரிக்கையை. இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது மாகாண சபையால் அதற்கான ஒரு நிவாரணத்தையோ தீர்வையோ வழங்க முடியாத நிலையில் மக்களை எங்களுக்கு எதிரான திருப்பி ஒரு மாகாண சபையை ஒரு அரசியல் நெருக்கடிக்குள் சிக்க வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கின்றதோ என்று கூட நாங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டி இருக்கின்றது. மக்களை பொறுத்தவரையில் வாழ்வாதாரம் வந்து மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயம் பொய்த்து போனபடியால் வாழ்வாதாரம் மிகுந்த கேள்விக்குறியாகிய நிலையில் இருக்கின்றது. அடுத்தடுத்து வரப்போகின்ற மாதங்களில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தான் தோற்றுவிக்கப் போகின்றது
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்தில் நன்னீர் உயிரினங்கள் வளர்ப்புக்காக பெருமளவிலான அரசாங்க காணிகள் முறையற்ற வகையில் தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசகராகவும் இருக்கும் அவர் இந்த குற்றச்சாட்டு குறித்து நமது செய்தியாளர் உதயகுமாரிடம் பேசினார். அவரது செய்திக்குறிப்பு.
மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்தில் அரசாங்க காணிகள் குத்தகைக்கு வழங்குதலில் முறைகேடுகள் காணப்படுவதாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குற்றம் சாட்டுகின்றார்.
ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்வதற்கு தன்னுடைய நிதி சம்பந்தமான நடைமுறைகள், அதேபோன்று அவர் செய்யுகிற தொழில் சம்பந்தமாக, அந்த தொழிலூடாக எங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று எந்த பகுதியில் எந்த பிரதேசத்திலே காணிகள் பெறப்பட இருக்கிறதோ அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர், அந்த பகுதிய உயர் அதிகாரிகள், அந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் பிரிவுகளுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். இவையால் ஊடாக மாவட்டத்துக்கு அந்த காணி பயன்பாட்டா குழுக்கு வந்து மாகாண சபைக்கு அனுப்பப்படுவது என்பது சாதாரண நடைமுறை. வெளிப்படை தன்மையோடு காணிகளை வழங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டரீதியான நடைமுறைகள் இருக்கிறது. எந்த விதமான தகவலும் இல்லாமல் இந்த நடைமுறைகளை தாண்டி தன்னிச்சையாக யாருக்கும் தெரியாத அளவிலே அவசரமாக அரசாங்க அதிபர் 2003 காணியை ஒரு தனியார் கம்பெனிக்கு வழங்கியிருப்பது அந்த வாகரையிலே ஊடுருவ
என்று தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பில் அரசாங்க அதிபருடன் தான் பேசிய போதிலும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்கின்றார்.
பிள்ளையான அணுகுமுறை ஆகியால் இதை நீங்கள் சரிவர நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நடைமுறை ஆகியால் இதை நிறுத்தும்படி நான் அவருக்கு அரசாங்க அதிபரை சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள், அதை சொன்னால் ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரியப்படுத்துவேன், மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய சூழல் வரும் என்று சொல்லி காட்டியிருந்தேன். அதன் பின்னர் அவர் எனக்கு அதுக்கான சரியான பதிலை தெரிவிக்காத காரணமாக நான் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிள்ளையான விடயங்கள் நடைபெறும் என்று சொல்லி அவருக்கும் நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களால் மக்கள் மத்தியிலே அரசாங்கத்தோடும் பொறுப்புறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் அவருக்கும் நான் எடுத்து கூறியிருக்கிறேன்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ள அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ் பிரதேச மற்றும் மாவட்ட காணி பயன்பாட்டு குழுக்களின் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக கூறுகின்றார்.
மீன்பிடித்துறை அமைச்சினால் இந்த பகுதியில் ஏறக்குறைய 5000 மேற்பட்ட ஏக்கர் காணி மீன்பிடித்துறைக்கென அடையாளம் காணப்பட்டு அதற்குரிய வரைவு திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்தது மீன்பிடி அமைச்சினால். இதன் பின்னர் பல தனியார்களிடமிருந்து இந்த காணிகளை தங்களுக்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்கும்படி விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையிலும் BOI-னுடைய அனுமதியோடும் அமைச்சினால் எனக்கு அனுப்பப்பட்ட அந்த திட்ட வரைவுகளை இதற்கென விசேடமாக நிற்கப்பட்ட ஒரு குழுவினால், அதாவது காணி பயன்பாட்டு அதிகாரிகள், நில அளவை அதிகாரிகள், வனவிலங்கு பகுதி அதிகாரிகள், வன பாதுகாப்பு அதிகாரிகள், சுத்தாடல் துறையை சேர்ந்த அதிகாரிகள் என பல பேர்கள் இந்த குழுவிலே நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த அறிக்கை பிரதேச செயலக காணி பயன்பாட்டு குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டு அதனுடைய அனுமதி பெற்ற பின்னர் மாவட்ட பயன்பாட்டு குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டு இப்போது நாங்கள் அவற்றை உரிய முறையிலே தயாரிக்கப்பட்டு அளிக்கப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் சில பகுதிகளை மட்டும் தற்போது நாங்கள் சிபாரிசு செய்திருக்கின்றோம். எனவே முன்னாள் முதலமைச்சர் எழுந்தமானத்தில் தெரிவிக்கின்ற மாதிரியான ஒரு முறையற்ற நடவடிக்கை இங்கு மேற்கொள்ளப்படவில்லை. இவருக்கு இதிலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது சம்பந்தமாக அவருக்கு உரியவர்களோடு கலந்துரையாடி அதற்குரிய முடிவை பெற்றுக் கொள்ளலாம். இது அவருக்கு காணப்படுகின்ற பல தனிப்பட்ட கசப்புணர்வுகளின் காரணமாக விதேச அதிகாரமாக சொல்லப்படுகின்ற விடயமாகத்தான் நான் இதை நோக்குகின்றேன்
என்றும் தனது பதிலில் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ்.
நமது கிழக்கு மாகாண செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் மருத்துவ தாதிமார் பல நாட்களாக முன்னெடுத்து வரும் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நாடெங்கிலும் மருத்துவமனை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் கூறுகின்றார்கள். வழமையான மருத்துவ தாதிமாருக்கும் பிரசவ அறை பயிற்சிகள் வழங்கப்படுவதை நிறுத்துமாறு மருத்துவச்சி தாதிமார் கோரிக்கை விடுத்து வருவதால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினையே தாதிமாரின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு காரணமாகியுள்ளது. அரசாங்கம் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று சுகாதாரத்துறை துணை அமைச்சர் லலித் திசாநாயக்கா அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஜெயத்திலக்கர் மகாத்மா
சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக்கவின் முன்னெடுப்பின் படி திரைசேரியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரவின் தலைமையில் தற்போது குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஆய்வு நடத்தி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க இருப்பதாக அவர் உடன்பட்டிருக்கிறார். அதன்படி இப்போது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தாதிமார்கள் தொழிற்சங்கங்களில் முறுத்துட்டுவே ஆனந்த தேரரின் தலைமையிலான ஒரு தொழிற்சங்கம் நாளையிலிருந்து இந்த வேலைநிறுத்தத்தை கைவிட இணக்கம் தெரிவித்திருக்கிறது என்றார் துணை சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க. ஆனால் மற்ற தாதியர் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட தயார் இல்லை என்பது போல தெரிகிறது என்று அவரிடம் கேட்டபோது அவர்களும் போராட்டத்தை கைவிடுவதற்கு இணங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். நிதியமைச்சின் செயலாளரின் தலைமையிலான குழுவிடமிருந்து சிறந்த தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். நோயாளிகளை மேலும் துயரங்களில் தள்ளாமல் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லா தொழிற்சங்கங்களும் தங்களின் வேலைநிறுத்தத்தை கைவிட்டு வேலைக்கு திரும்புவதுதான் அவர்களின் கடமையும் பொறுப்புமாக இருக்க வேண்டும் என்றார் லலித் திசாநாயக்க. அப்படியென்றால் போராட்டம் நடத்துகின்ற தாதியர்களின் கோரிக்கைக்கு என்ன ஆவது? அவர்களின் கோரிக்கைகளை போலத்தான் பிரசவ அறை பணியாளர்களின் கோரிக்கைகளையும் அரசாங்கம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டு தரப்பாருக்கும் நியாயமான தீர்வு திட்டத்தை வழங்க வேண்டும் அல்லவா? இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்ற அரச குழு இரண்டு தரப்புடனும் பேசி தீர்வொன்றை காணும் என்றார் அமைச்சர் லலித் திசாநாயக்க. இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்திற்கு தீவிரமடைவதற்கு அரசாங்கம் பிரச்சனையை தீர்க்க உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்காமை தான் காரணம் என்று குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனவே. அரச தரப்பில் சுகாதார அமைச்சரின் தலைமையில் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு தீர்வு ஒன்றை வழங்கியது. ஆனால் அந்த தீர்வை இரண்டு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அரசாங்கம் பொறுப்பை கைவிடவில்லை. உரிய நேரத்தில் அரசு நடவடிக்கை எடுத்துதான் இருக்கிறது. இது இவர்களின் தொழில் ரீதியான மோதல் என்றார் துணை சுகாதார அமைச்சர். இந்த தொழிற்சங்க போராட்டம் முடிவுக்கு வராமல் நீடித்தால் மருத்துவமனைகளில் பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமடையும்? தற்போது அரசாங்க மருத்துவர்களும் மருத்துவமனைகளின் மற்ற பணியாளர்களும் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார்கள். மருத்துவமனை பணிகள் முடங்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் அரச ஊழியர்கள் என்ற ரீதியில் நாங்கள் நியமனங்களை வழங்கியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தங்களின் மக்கள் சேவையை நிறைவேற்றாவிட்டால் மக்களின் எதிர்ப்பைத்தான் அவர்கள் சந்திக்க நேரிடும். அரசாங்கம் எப்போதும் மக்களின் பக்கம்தான் இருக்க முடியும். அதற்கேற்பதான் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறிய இலங்கையின் துணை சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க, மிக குறுகிய காலத்தில் இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு வழங்கும் என்றும் பிபிசி தமிழோசையிடம் நம்பிக்கை வெளியிட்டார்.
அமைச்சருடன் உரையாடியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. சிரியா, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு போன்ற நாடுகளைச் சேர்ந்த அகதிகளுக்கு மத்தியில் பல லட்சக்கணக்கான ஆப்கானிய அகதிகள் மறக்கப்பட்டு விட்டதாக கவலைகள் எழுந்துள்ளன. 1979 முதலான பிரச்சினைகள் காரணமாக ஆப்கான் நாட்டு அகதிகளின் எதிர்காலம் இன்று வரை கேள்விக்குறியாகவே உள்ளது. பாகிஸ்தானில் மட்டும் இன்னும் 16 லட்சம் ஆப்கானிய அகதிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 10 லட்சம் பேருக்கு எவ்விதமான ஆவணமும் கிடையாது. அவர்களின் நிலையை கண்டறிவதற்காக அண்மையில் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் ஐநாவின் அகதிகளுக்கான ஆணையாளர் மார்ட்டின் மெகினஸ். இது தொடர்பில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கிம் கட்டாசின் செய்திக்குறிப்பு, தமிழில் பூபாலரத்னம் சீவகன்.
மறக்கப்பட்ட மக்களின் அவலம் இது. ஆப்கான் மக்களின் நெருக்கடியை உலகுக்கு மீண்டும் ஞாபகமூட்டுவதற்காக ஆண்டனியோ குத்தரஸ் அவர்கள் பலுச்சிஸ்தானில் இருக்கின்ற ஆப்கான் அகதியில் முகாமுக்கு விஜயம் செய்தார். ஐநா அகதிகளுக்கான அமைப்பின் தலைவரின் விஜயத்தை அவர்கள் பெரிதாக நினைக்கின்றார்கள். 40 லட்சம் ஆப்கான் அகதிகள் கடந்த காலங்களில் தமது ஊர்களுக்கு திரும்பும் முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இன்னமும் 100,000+ இங்கு முகாம்கள் மற்றும் குடிசை பகுதிகளில் தலைநகருக்கு வெளியே எங்கி இருக்கின்றார்கள். இந்த முகாமில் மாத்திரம் 4,000 பேர் கல்வி, குடிநீர், மின்சாரம், மருத்துவ வசதி என்று எதுவுமே இல்லாமல் தங்கியிருக்கின்றார்கள். இங்குள்ள சில மக்கள் கடந்த 30 வருடமாக இங்கு பாகிஸ்தானில் தங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் அகதிகள்தான், பாகிஸ்தானியர் அல்ல. இஸ்லாமாபாத்தின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற எவராவது ஆப்கான் திரும்பிச் செல்ல தயாராக இருக்கின்றார்களா என்று அறிய நான் இங்கு வந்திருக்கின்றேன். ஹான் அவர்களை சந்திக்க நான் இங்கு வந்திருக்கின்றேன். கிராமத் தலைவர்கள் சிலருடன் பேசுவதற்காக தன்னுடைய வீட்டுக்கு அவர் அழைத்துச் சென்றார். ஊர் திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லை. 30 வருடமாக சிறிய பையன்களாக இருக்கும் பொழுதே அவர்கள் இங்கு வந்துவிட்டார்கள். திரும்புவது தேவையற்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
எங்களுக்கு பாகிஸ்தானிய அடையாள அட்டை வேண்டும். எங்கள் அகதி அட்டை எங்களுக்கு எதுவும் செய்யாது. அதை வைத்து சிம் கார்டு கூட வாங்க முடியாது.
இங்கு இவர்கள் அமைத்த சட்டவிரோத குடிசை பகுதிகள் அரசாங்கத்தால் அழிக்கப்பட்டன. இவர்கள் விடயத்தில் பாகிஸ்தானின் பொறுமை முடிந்து போய்விட்டது. குத்ரஸ் அவர்கள் ஏனி அகதியல் விடயத்தில் தடுமாற நிலையில் இந்த 30 வருட பிரச்சனையும் அவருக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்கின்றது. அண்மையில் சிரியா நெருக்கடிதான் உலகில் மிகவும் சிக்கலான பிரச்சனை என்று அவர் கூறியிருந்தார். ஆகவே இந்த பிராந்திய பிரச்சனையிலிருந்து என்ன விஷயத்தை சிரியாவுக்கான பாடமாக கொள்ள முடியும் என்று அவரிடம் கேட்டேன்.
I think that the most important lesson is to have the humility as a humanitarian agency to recognize.
முக்கியமான பாடம் என்னவென்றால், மனிதநேய அமைப்புகளை பொறுத்தவரை அவற்றால் நெருக்கடிகளை தீர்க்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கான தீர்வு என்பது அரசியல் ரீதியானது. ஆப்கானில் உள்ளது ஒரு அரசியல் பிரச்சனை. அது எப்போதும் செயற்திறனுடன் கையாளப்படவில்லை. ஆனால் எந்த விலை கொடுத்தும் நாம் தவிர்க்க வேண்டியது என்னவென்றால், சிரியாவின் நெருக்கடியும் இன்னுமொரு ஆப்கான் நெருக்கடியாக மாற நாம் அனுமதிக்க கூடாது. எந்த விலை கொடுத்தாவது நாம் இதனை தவிர்த்து விட வேண்டும்.
மீண்டும் இந்த ஆப்கான் அகதிகளின் குடிசை பகுதிக்கு வந்தால் அவர்கள் சிரியாவின் அகதிகளுக்கு கூறுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், உலகம் உங்களை மறக்க அனுமதியாதீர்கள்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். இந்த செய்தி குறிப்பில் ஐநாவின் அகதிகளுக்கான ஆணையாளர் அன்டோனியோ குட்டரஸின் பெயரை தவறுதலாக கூறியதற்கு மன்னிக்கவும். நிகழ்ச்சியில் இறுதியாக
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்திரையில் நகைச்சுவை பற்றிய தொடர் தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். மக்களுக்கு அறிவூட்டும் நல்ல செய்திகளை சொல்வதற்காக நகைச்சுவையை திறம்பட பயன்படுத்தியவர் கலைவாணர். அவரோடு பல நகைச்சுவை கலைஞர்கள் இருந்தார்கள். அவர்களின் முதன்மையானவர் அவருடைய ஜோடியான அவருடைய மனைவியான டி ஏ மதுரம்.
ஒழித்து விட வேண்டிய விஷயம்தான் மது. அருந்தின உடனே ஞாபகம் வருவது மாது. நரனே, ஒழித்த பிறகும் நினைவு வந்தால் குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும்.
ஐயோ, என்ன இது இப்படி சொல்றீங்களே?
எப்படி குடிச்சு பழகணும்? இல்ல போனா மறக்க முடியாது. அல்லாமலும் இந்த குடிய ஒழிச்சாங்களே, அவங்க மனசு சந்தோஷப்படணும்னா எல்லோரும் ஒத்துமையா குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். படிச்சு படிச்சு சொல்லுறோம், அங்க பாலும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும்.
பாலு வாங்க பணம் இல்லேன்னா
தீய குடிச்சுக்கோ.
தீயும் கெடுதல்னு தெரிஞ்சா
மோர குடிச்சுக்கோ.
மோரு நமக்கு கிடைக்கல,
நீர் ஆகாரம் இருக்கவே இருக்கு. குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும்.
இந்த கள்ளுக்குடிய நம்ம நாட்டை விட்டு ஒழிச்ச அந்த நல்ல மனுஷன் காலுக்கு கோடி 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 கும்பிடு.
திரைத்துறை ஆய்வாளர் ராண்டார்கே கூறுகிறார்.
அவருடைய குரூப்ல காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு ஆர்டிஸ்ட், அப்புறம் தங்கவேலு, டி எஸ் துர்ராஜ் அனதர் ஃபேமஸ் கமேடியன், இஸ் ஆல்சோ ரொம்ப டேலண்டட். அவன் என்எஸ் கிருஷ்ணன் கூடவே இருக்கவே அந்தளவுக்கு அதனால் முதல்ல வர முடியல. என்எஸ் கிருஷ்ணன் போகிற வரைக்கும் அவங்களோட ஃபேமஸ் சீன் வந்து சகுந்தலை. அதில் அந்த மீன்காரராக வருவாங்க, அதில் அந்த மோதிரம் கிடைக்கும், அந்த மோதிரத்தை ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க, இவன் அடிப்பான். அடிப்பையோ உங்கள் அப்பா அம்மாவனு சிங்கண்டான்னு அவன் அழுதுகிட்டே சொல்லுவான், அடிச்சுட்டே இருப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த காலத்தில் எல்லோரும் ரோட்டில் போகிறாங்க. அடிப்பையோ உங்கள் அப்பா அம்மாவனு சிங்கண்டா அப்படின்னு வாங்கலாம்.
கலைவாணருடன் புளிமுட்டை ராமசாமி, டி எஸ் துரைராஜ், ஏழுமலை, சி எஸ் பாண்டியன், கரிகோல் ராஜு என்று ஒரு பட்டாளமே இருந்தது. இவர்களில் ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு நகைச்சுவையில் கலக்கினார்கள். தமிழ் படங்களையும் மற்ற மொழி படங்களையும் ஒப்பிட்டு நோக்கினால் தமிழ் படங்களின் தனித்தன்மை புலனாகும். பரத்வாஜ் ரங்கன் இந்து பத்திரிகையின் கலை மற்றும் திரைப்படத்துறை பகுதியின் ஆசிரியர்.
ஒன் திங் தட் தமிழ் சினிமாவில் என்னென்னா, ஒரு கண்டினியூஸ் ஜெனரேஷன் ஆஃப் கிரேட் காமெடியன்ஸ் இருந்திருக்காங்க. என்எஸ்கே, அதுக்கப்புறம் அந்த என்எஸ்கே டிஎம் மதுரம் அந்த காம்பினேஷன், அதுக்கு அந்த புளிமூட்ட ராமசாமி, காளியன் ரத்னம் அந்த ஹோல் காம்பினேஷன், தென் யூ ஹேட் டிஆர் ராமச்சந்திரன், அந்த டைமில் தங்கவேலு வந்தார், தென் தங்கவேலு எம் சரோஜா அந்த காம்பினேஷன், தென் நாகேஷ் இம்பார்ட்டன்ட்லி, நாகேஷ் மனோரமா சச்சு அந்த காம்பினேஷன்ஸ், தென் சுருளிராஜன் அந்த 70s அந்த மாதிரி அந்த ஒரு இது வந்தார், தென் கவுண்டமணி செந்தில் 80s அந்த காம்பினேஷன் வந்தது, தென் வடிவேலு, தென் விவேக், தென் சந்தானம் அந்த மாதிரி. ஸோ கண்டினியூஸாக தேர்ஸ் பீன் லைக் காமிக் ஸ்டார்ஸுங்கிறது. தட் இஸ் கமீடியன்னா சும்மா ஒரு ஓரத்தில் வந்து காமிக் சீன்ஸ் பண்ணாமல் இவங்களுக்கே ஒரு ஒரு வெயிட்டான ஒரு ஒரு ரெப்யூட்டேஷன் இருந்தது. தட் இஸ் அவங்க ஆல்மோஸ்ட் சம்டைம்ஸ் ஈக்குவல் அஸ் அவங்க வந்து காமெடி பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஃபார் த ஃபில்ம் மாதிரி ஆகிடும். ஸோ அது தட் ஹஸ் பீன் த்ரூ அவுட் இன் தமிழ் சினிமா.
உண்மைதான், கலைவாணரை பிதாமகராக கொண்ட மரபில் பல்வகைப்பட்ட நடிகர்கள் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் சபாபதி என்று ஒரு திரைப்படம் 1941 வெளியானது. தமிழில் வெளியான முதல் முழுநீள நகைச்சுவை படம் என்று இதை கூறலாம். சபாபதி என்று ஓர் இளைஞன், அவனுக்கு படிப்பு ஏறவில்லை, அவனுக்கு ஒரு வேலைக்காரன், அவன் பெயரும் சபாபதி தான். இளைஞன் சபாபதியாக டி ஆர் ராமச்சந்திரனும் வேலைக்காரனாக காளியன் ரத்னம் என்ற நடிகரும் நடித்தார்கள். ஆங்கிலத்தில் சாமுவல் லபர் என்பவர் உருவாக்கிய புகழ்பெற்ற ஹாண்டி ஆண்டியை அடியொற்றி அமைக்கப்பட்ட பாத்திரங்கள் இவை. டி ஆர் ராமச்சந்திரனும் காளியன் ரத்னமும் கோமாளித்தனமாக நடித்து மக்களை சிரிக்க வைத்தார்கள்.
சபாபதி, என் டென்னிஸ் பூட்ஸை கொண்டு வா சீக்கிரம். என்னடா அது பூட்ஸ் பா, என்னடா தட்டுல வச்சு கொண்டு வரிய?
நீதானப்பா சொன்னேன்
ப்ளடி ஃபூல், ஏதாவது தின்ற வஸ்துவை தட்டுல வச்சு கொண்டாடானா பூட்ஸை கூடவா தட்டுல வச்சு கொண்டு வர சொன்னேன்.
இதெல்லாம் எனக்கு என்னவாப்பா தெரியும், சொல்லி கொடுத்தாதானேப்பா.
ஏண்டா இது கூடவா சொல்லி தரணும், இனிமே பூட்ஸை தட்டுல வச்சு கொண்டு வராத.
இனிமே பூட்ஸே தட்டுல வச்சு கொண்டு வரலப்பா. ஏன்பா என்னமோ இங்கிலீஷ்ல ப்ளடி ஃபூல்ஸ் என்னமோ சொன்னியப்பா, அப்படின்னா என்னப்பா?
ப்ளடி ஃபூல்னா ரொம்ப கெட்டிக்காரன்ற அர்த்தம். ஆமா
ப்ளடி ஃபூல், ப்ளடி ஃபூல்.
இவனை கட்டின அழறது பெரிய நியூசன்ஸா இருக்கு பிரதர்.
ஏ டிஸ்மிஸ் பண்ணிடுங்களே,
மனசு வரல. சின்ன போதுல இருந்து என்னோடவே பழகி வந்துட்டான்.
ஓஹோ,
இவன் ஃபூலா இருந்தாலும் தரலி ஆனஸ்ட், பரம யோக்கிய.
அப்படின்னா சரிதான்,
சரி போமா.
ஓகே.
ஏ சபாதே,
ஏப்பா
போய் கார்ட்ஸ் கொண்டா.
சரிப்பா
சீக்கிரம்
பாப்பா.
என்னடா அது
கார்ட் கொண்டார சொன்னியப்பா?
இடியே கார்ட்ஸ் பேக்.
சும்மா கோச்சுக்காதப்பா, இங்கிலீஷ் எனக்கு அர்த்தம் ஆகலப்பா, தமிழ்ல சொல்லுப்பா.
கார்ட்ஸ் பேக் தமிழ்ல என்ன பிரதர்?
இது தெரியலப்பா உனக்கு, நீ முட்டாளா இருக்கிறியாப்பா.
காயது கட்டு பிரதர்.
அப்பா அப்பா பிளடி ஃபூலப்பா இவரு.
ஏய் என்னடா திட்டு அவரே?
நான் எங்க பாத்துட்டேன், பிளடி ஃபூல்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு நீ தானப்பா சொன்ன.
மூடு வாய், இன்னொரு தரம் பேசினா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன்.
சபாபதியில் நடித்த காளியன் ரத்னமும் சி டி ராஜகாந்தமும் கலைவாணர் டி ஏ மதுரம் ஜோடிக்கு அடுத்தபடியான நகைச்சுவை ஜோடியாக புகழ்பெற்று விளங்கினார்கள். ஏ வி மையப்ப செட்டியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட டி ஆர் ராமச்சந்திரனுக்கு சபாபதி மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. டி ஆர் ராமச்சந்திரனுக்கு இயற்கையிலேயே அப்பாவித்தனமான முகம், முட்டை கண்கள், தற்காலத்தில் மேலை நாடுகளில் புழங்கி வரும் மிஸ்டர் பீன் பாத்திரம் போல. அந்நாளில் அவர் எட்டி கேண்டர் என்ற ஹாலிவுட் நடிகரைப் போல இருந்ததால் இந்தியாவின் எட்டி கேண்டர் என்று அழைக்கப்பட்டார். சபாபதியின் வெற்றிக்கு பிறகு டி ஆர் ராமச்சந்திரனுக்கு புகழ் பெருகத் தொடங்கியது. பல படங்களில் நடித்தார். ஏவிஎம் தயாரித்த வாழ்க்கை என்ற படத்தில் வைஜெயந்தி மாலாவுக்கு ஜோடியாக கூட அவர் நடித்தார். தனது காரில் அனாதரவாக கைவிடப்பட்டிருந்த குழந்தையை வைத்துக் கொண்டு அவர் படும் பாட்டை நகைச்சுவையுடன் சித்தரித்திருந்தார்கள். வாழ்க்கை என்ற படத்தில்
இந்த மாதிரி பாடம் சொல்லி அழுதா அவன் எங்க பாஸ் பண்றது? ரெண்டு வரி தமிழ்ல சரியா எழுத தெரியல.
இல்லீங்களே, நீங்க ஒரு வியாசம் எழுத சொன்னே, அதை 18 பக்கம் சரியா எழுதி இருக்கிறதாக சொல்லிச்சு. அப்ப
அத்த கேக்கத்தான் இங்க வந்தேன். அந்த 18 பக்கம் வியாசத்தை நீரே படிச்சு பாரு.
இருக்குங்களே 18 பக்கம் சரி?
18 பக்கம் இருக்குன்னு எனக்கும் தெரியும், படிச்சு பாரு ஐயா, படிச்சு பாரு.
ஓஹோ, இருப்பு பாதை வியாசம். இருப்பு பாதை என்றால் அப்ப என்ன அப்ப இது?
சார் உங்களுக்கு சரியா படிக்க தெரியல, நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சவுத் இந்தியன் ரயில்வே மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு குப் 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 குப்
செங்கல்பட்டை
கடந்து பாலாறு பிரிட்ஜ் வரும்போது அதன் பேரில் கடகடகடகடகடகடவென்றும்
கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி என்ற படத்தில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்து சிரிப்பூட்டினார் டி ஆர் ராமச்சந்திரன். நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை பற்றிய தொடரின் 5வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேயர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.